السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة منها 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديث طويل فيما يسأل الإنسان عن أعماله يوم القيامة عن ماله من أين اكتسب وفيما أنفق، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கையின் வழிமுறைகளை அனுமனமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், சபாவுதாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் வந்து கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தகுந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனை உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா ஐசுமா குண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான படைப்பினங்களை படைத்த அல்லாஹ் ஒவ்வொரு படைப்புக்கும் உரிய தேவைகளை, அதற்குரிய ரிஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய வாழ்க்கையின் சகல தேவைகளையும் அவன் அளந்தபடி அளவோடு கொடுத்து கொண்டிருக்கிறான். அதற்கு படைப்பினங்களிடமிருந்து ஏதோ பேரளவில் ஒரு சிறிய முயற்சியையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். தவக்குலை பற்றி சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தவக்குல் வைக்க வேண்டும் என்று ஒப்பு உவமைப்படுத்தி கூறுகின்ற பொழுது, தவக்குல் எதை போன்று இருக்க வேண்டும் என்று கூறுவதற்கு நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தது பறவைகள். நீங்கள் அல்லாஹ்வுடைய குதிரத் வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய விவகாரங்களை அல்லாஹ்விடம் நீங்கள் சரியாக பொறுப்பு கொடுப்பீர்கள் என்றால், எதை போன்று? பறவைகளை போன்று. அது பின்னால் வருகின்ற அந்த வார்த்தை, முன்னால் அந்த உதாரணம் அதுதான். உங்களுக்கு பறவைகளுக்கு தேவைகள் பூர்த்தியாகுவது போன்று பூர்த்தியாகும். பறவைகள் கூட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றனவா, வானத்திலிருந்து ரிஸ்க் கொட்டுகிறதா, பறவைகள் தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து கொண்டே இருக்கை அடைகின்றனவா என்று நாம் சிந்திக்க தொடங்கினால் ஹதீஸில் தெளிவு வருகிறது: தகுது பிமாகா வ தரூஹு பிகானா. பறவைகளும் தன்னால் இயன்ற முயற்சியை செய்கின்றன.
சகஜோ ஹிமாசா, வெறும் வயிற்றோடு காலையிலே வெளியே செல்கின்றன, பறக்கின்றன. மாலையிலே வரும் பொழுது வயிறு நிறைந்து வருகின்றன. பறவையின் வேலை பறப்பது மாத்திரம்தான், தொழில் செய்வதல்ல, வியாபாரம் செய்வதல்ல. மரத்திலே கொட்ட வேண்டுமா, கொஞ்சம் கொட்டுவது. அந்த மரத்தில் கனியை காட்டி கொடுப்பவன் அல்லாஹ். எனவே தவக்குள் தவக்குள் என்று வியாபாரம் செய்யாமல் தொழில் செய்யாமல் இருப்பதும் தவக்குள் அல்ல என்பதையும் அந்த ஹதீஸின் ஊடாக நபி அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அதே நேரம் வியாபாரம் செய்தால்தான் எனக்கு ரிஸ்க் கிடைக்கும், தொழில் செய்தால்தான் ரிஸ்க் கிடைக்கும், என்னுடைய தொழில் தான் என்னுடைய தெய்வம் என்கின்ற துனியாவின் மீது முழு நம்பிக்கை வைப்பதும் தவக்குளுக்கு மாற்றம் என்பதையும் அந்த ஹதீஸின் ஊடாக நாம் விளங்குகிறோம். என்னுடைய தலையகம் தவக்குளை பற்றியதல்ல. கண்ணியமானவர்களே, அலந்த ரிஸ்க், ஒரு சோறு, ஒரு சோற்று மணி, ஒரு துண்டு சீனி, ஒரு மிடர் பால், ஒரு மிடர் தண்ணீர், இது உள்ளே போகாமல் நமது ரூஹு போகாது. பல்வேறுபட்ட வார்த்தை இருந்திருக்கிறது. ஆயுள் முடியாமல் ஒரு ஆன்மா மரணிக்காது. அதே போன்று தன்னுடைய ரிஸ்கை, தனக்கு வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டிய வாழ்வாதாரங்களை பரிபூரணமாக எந்த குறையும் இல்லாமல் பெற்றுக் கொள்ளாமல் உள்வாங்காமல் அடையாமல் மௌத்தாகாது. இது நமது ஈமான். சேமந்தி வியாபாரிக்கும் அலந்ததுதான் கிடைக்கும், ஜெம் வியாபாரிக்கும் அலந்ததுதான் கிடைக்கும், உள்நாட்டில் வியாபாரம் செய்பவருக்கும் அலந்ததுதான் கிடைக்கும், உலகளாவிய அடிப்படையிலே சர்வதேச மட்டத்திலே வியாபாரம் செய்பவருக்கும் தனக்கு அலந்ததை விட ஒரு சதம் கூட சம்பாதிக்க முடியாது. அப்படி சம்பாதித்தாலும் தான் அனுபவிக்க முடியாது. ஆதாரம் மில்லியன் கணக்கில் வருமானம் ஈட்டுவர்களும் இருக்கிறார்கள், நூற்று கணக்கில் வருமானம் ஈட்டுவரும் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கில் வருமானம் ஈட்டுவரும் இருக்கிறார்கள். மில்லியன் கணக்கில் வருமானம் ஈட்டுகின்றவர் அந்த 10 மில்லியனாக இருந்தால் 10 மில்லியன் ரூபாய்களையும் தான் அனுபவிப்பது கிடையாது. அலந்ததுதான் உள்ளே போகும், அலந்ததுதான் மேலே ஏறும் ஆடையாக, அலந்ததுதான் கிடைக்கும். இது நமது ஈமான். கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும் அரிசி அலந்திருக்கிறான், பிரித்திருக்கிறான். சிலர்களுக்கு காலடியை கொண்டு வந்து கொடுக்கிறான், சிலர்களுக்கு வீட்டு செல்ல பிராணிகள் போன்று ஒரு இடத்தில் வைத்து நாம் கொடுக்கிறோம் பிராணிகளுக்கு, அப்படி கூண்டுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கிறான் கண்ணியமாக. இன்னும் சிலருக்கு தூவி விட்டிருக்கிறான், ஒரு 100 நெல்மணிகள் தான், அதை தூவி விட்டால் அந்த கோழி தேடி 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 சாப்பிடுகிறது. 100 மணிகளை கொத்துவதற்கு அதுக்கு 10, 15, 20 நிமிடங்கள் அவை மணித்தியாலங்கள் செல்கின்றன. இப்படியும் ஒரு 10,000 ரூபாயை அல்லாஹ் 10 இடங்களிலே பிரித்தும் வைத்திருக்கிறான். சிலருடைய வருமானம் ஒவ்வொருவருக்கும் ஏற்றவாறு அவருடைய பட்ஜெட், அவருடைய அந்த வரவு செலவு திட்டத்தை அமைத்துக் கொள்கிறார், சேமிப்பு செய்கிறார். சிலர்களுக்கு நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளிலும் அக்கவுண்ட் இருக்கிறது. இன்னும் ஒருபடி முன்னேறி வெளிநாடுகளிலும் அக்கவுண்ட் இருக்கிறது. இன்னும் முன்னேறி கருப்பு பணம் வெள்ளை பணம் என்ற வித்தியாசம் இல்லாமல் சுவிஸ் பேங்கிலும் அக்கவுண்ட் இருக்கிறது. திருடிய பணம், ஊழல் செய்த பணம், கொள்ளையடித்த பணம், பறித்த பணம், அபகரித்த பணம் அக்கவுண்ட் திறந்திருக்கிறார்கள். தவறு என்று சொல்லவில்லை, ஹலாலாக இருந்தால் தவறில்லை, ஹராமாக இருந்தால் வீட்டு உண்டிகளுக்குள் இருந்தாலும் தவறுதான். அக்கௌண்ட் தேவையில்லை, ஹராமான பணம் வீட்டிலே உண்டியலுக்குள் இருந்தாலும் தவறுதான். என்னுடைய பிரசங்கம் ஒரு வினாவுக்குரிய பதில். எத்தனை பேர் மறுமை வங்கியில் அக்கௌண்ட் திறந்திருக்கிறோம்? மரணத்துக்கு பின்னால் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய, ப்ராஃபிட் வரக்கூடிய வங்கியில், மறுமை வங்கியில் எத்தனை பேருக்கு அக்கௌண்ட் இருக்கிறது? 10,000 சம்பாதிக்கலாம், 10 லட்சம் சம்பாதிக்கலாம், 10 கோடி சம்பாதிக்கலாம். எத்தனை பேர் அக்கௌண்ட் திறந்து விட்டோம் பங்குல் ஆஹிரா மறுமை வங்கியில்? அதுதான் உடைய தலைவர். எப்படி எப்படியான அக்கௌண்ட்களை திறக்கலாம்? மறுமையிலே எப்படியான ப்ராஃபிட்களை அடைவதற்கு எந்தெந்த வழிகளிலே இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், முதலீடு செய்யலாம், இதனுடைய பின்னால் அதற்குரிய பதில் தான் இஷாதனுடைய பிறக்கங்கள். சிந்திப்போம், இது கோடீஸ்வரர்களுக்கு மாத்திரம் உள்ள பிரசங்கம் அல்ல, இது லட்சாதிபதிகளுக்கு மாத்திரம் உள்ள பிரசங்கம் அல்ல, நாளாந்தம் சுயவீரோட்டி சம்பாதிக்கின்ற 800 ரூபாய் தொடக்கம் 2000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கின்ற பிரீமியம் டிரைவருக்கும் உரிய பதில் பயான்தான் இது. மேசன் பாஸ் வேலை செய்கின்றவருக்கும் உரிய பயான்தான், சேமந்திலே சட்டு போட்டு கொல வியாபாரம் செய்கின்றவருக்கும் உரிய பயான்தான். எல்லோராலும் முடியும் மறுமை வங்கியில் அக்கௌண்ட் திறக்க, எந்த ப்ராப்பர்ட்டி எந்த அவருடைய வருமான வீடுகளையும் காட்ட தேவையில்லை. அல்லாவிடம் கனிமனவே அல்லாவோடு கொடுக்கல் வாங்க செய்யலாம், நேர்மையான கொடுக்கல் வாங்க செய்கின்ற ஒரு முகாமில் அல்லா அல்லா முப்பத்தாறில் நாம் 30 அல்ல நம்மிடம் கடன் எடுக்கிறார், அந்த கடனை ஒரு ஒரு தூசி குறையாமல் மல்டிபலாக பெருக்கி தருகின்ற அந்த அல்லாவிடம் எத்தனை பேர் வியாபார தொடர்பு வைத்திருக்கிறோம். மஞ்சள்லவி அல்லாவிடம் அல்லாவோடு அழகிய கடன் கொடுக்கல் வாங்க செய்பவர்கள் யார் இருக்கிறார்கள், அவன் அவருக்கு அல்லாவை பன்மடங்கு பெருக்கிக் கொடுப்பான், அவருக்கு கண்ணியமான கூலி கண்ணியமான ரிஸ்க் இருக்கிறது என்று அந்த ஆயுதப்படுகிறது. கண்ணியமானவர்களே, வங்கியிலே இங்கு அக்கௌண்டில் போடுவதற்கு 5 ரூபாய் 10 ரூபாய் 15 ரூபாய் 20 ரூபாய் 100 ரூபாய் என்று நாம் வங்கிக்கு போக மாட்டோம். 100 ரூபாய் 100 ரூபாய் என்று 10 நாளுடைய 100 ரூபாய் சேர்த்து 1000 ரூபாயை தான் இந்த வங்கிக்கு கொண்டு போவோம். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட வங்கி தெரியுமா, நமக்காக திறந்திருக்கிறான், ஒரு சதத்தை கொண்டு போனாலும் அந்த பேங்கிலே அல்லாஹ் அதை சேவிங் பண்ணுவான். ஒரு சதத்தை கொண்டு போனாலும் வங்கி வங்கி அந்த கேஷியர் இருக்கின்றவர் அந்த பொறுப்பில் இருக்கின்றவர் சிரிக்கலாம், முகம் சிரிக்கலாம், என்ன 5 ரூபாயை அக்கௌண்டில் போடுவதற்கு 10 ரூபாயுடைய ஸ்லிப்பை பாதிக்கிறார் என்று யோசிக்கலாம். ஆனால் ஒரு சதத்தை கொண்டு போனாலும் முகம் சுழிக்காமல் அதிருப்தி அடையாமல் வெறுக்காமல் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு தயாராகின்ற அந்த அல்லாவிடம் எத்தனை ரூபாய்களை நாம் இதுவரைக்கும் முதலீடு செய்திருக்கிறோம். இதனுடைய கற்பனை கதை அல்ல, ஹதீஸ் இருக்கிறது. ஒருவர் ஒரு வித்தை செலவழிக்கிறார், ஒரு வித்து நான் ஆரம்பத்தில் ஒரு ஆயத்தம் அந்த வித்து சம்பந்தப்பட்ட ஆயத்தம் ஹதீஸை தெளிவுபடுத்தி விட்டு ஆயத்தை தொடர்ந்து ஒரு வித்தை கொடுக்கிறார், ஒரு அரிசி மணியை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறார், ஒரு கோதுமை வித்தை கொடுக்கிறார், ஒரு பயலை கொடுக்கிறார். அது நமது பார்வையில் ஒரு வித்து, நமது பார்வையில் ஒரு வித்து. அதை அல்லாஹ் வளர்க்கிறான், அல்லாஹ் அப்படியே வளர்க்கிறான். வளர்த்து வளர்த்து எந்த அளவு வளர்க்கிறான் தெரியுமா, ஒரு வித்தை அல்லாஹ்வுக்காக கொடுத்த அந்த கஸ்டமருக்கு அல்லாஹ் அந்த வித்தை ஒரு பெரும் மலை அளவுக்கு வளர்த்து நன்மை கொடுக்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய வங்கி, இதுதான் என்ன பங்குல் ஆஹரா மறுமை வங்கி. பேங்க் என்ற அதே வார்த்தை ஆங்கிலத்தில் அரபியில் பாவிப்பார்கள், பங்க் என்று பங்குல் ஆஹரா மசூரிப்பட்ட அரபியில் பாவிப்பார்கள். பல்வேறு வார்த்தைகள் நாம் எத்தனை அக்கௌண்ட்கள் திறந்திருக்கிறோம், எப்படியான அக்கௌண்ட்களை திறக்கலாம், எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் என்பதுதான் என்னுடைய தலைவர். கண்ணியமானவர்களே, சம்பாதித்தது 500 ரூபாய் தான், சதக்கா செலவு இல்லையா, அனுபவிக்கிறோம். இல்லாவிட்டால் பாரிய முசீபத்துகள் ஏற்படும், அந்த முசீபத் திருட்டாக வெளியாகும், அந்த முசீபத் வெள்ளத்தில் அடிபடும், அந்த முசீபத் நெருப்பாக எரியும், அந்த முசீபத் கண் முன்னால் சொத்திருக்கும் அனுபவிக்க முடியாமல் பாரிய நோயில் வைக்கும். ஜகாத் கொடுக்காத முசீபத் இது உலகத்தில் மறுமையில் பாம்பாக காட்டப்படும், மறுமையில் நெருப்பாக முட்டப்படும். தங்க இங்கு தங்க மாலை, அங்கு நெருப்பு மாலை, இன்னும் தங்கத்தை நெருப்பில் தான் உருக்குகிறார்கள், அதுவே ஒரு பாடம். நீங்கள் இந்த நெருப்பில் உருக்கி செய்கின்ற தங்கத்துக்குரிய ஜகாத்தை கொடுக்காவிட்டால் இந்த நெருப்பே உங்களுக்கு மாலையாக மாறும். தங்கம் நெருப்போடு சம்பந்தப்பட்டது, எனவே தங்கத்துக்கு ஜகாத்து கொடுக்காவிட்டாலும் நெருப்பு வரும். செலவழிப்பவருடைய உதாரணம் ஒரு வித்தை படுப்பவரை போன்று. அந்த வித்து நாட்டியவுடன் ஏழு கதிர்களை முடிக்கிறது. சீக்குள்ளி சுப்பிரத்து ஒவ்வொரு வித்திலும் ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்கள், 7 இல் 700. இதை விட பன்மடங்கு பெருக்கியை கொடுப்பான் அல்லாஹ், விசாலமானவன், அருள் உள்ளவர் என்ற தாயை முடிகிறது. எனவே கண்ணியமானவர்களே, இப்பொழுது சிந்திப்போம், பிற கூடுதலாக பணம் வந்தால் என்ன சிந்தனை வருகிறது? ஒரு கடை இருப்பவர் 2 கடையை படித்திருக்கலாம், ஒரு ஆபீஸ் இருப்பவர் இப்படி இன்னொரு ஆபீஸ் திறக்கலாம், அல்லது உள்நாட்டில் தான் ஆபீஸ் இருக்கிறது, தொழிலுக்கு போகின்ற சைனாவிலே, துபாயிலே, மடகஸ்காரிலே எப்படி ஆபீஸ் திறக்கலாம்? கண்ணியமானவர்களே, 1, 2, 3, 10 ஆக்க சிந்தனை வரும். இது ஒரு ஒரு சாரார். இன்னும் சில காரணங்களை கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், பணம் கொஞ்சம் கூடுதலாக கிடைத்தால் வீட்டு செலவு போக, வீட்டு கூலி போக, கரண்ட் பில், தண்ணீர் பில் என்று ஓட்ட பில் போக, எந்த பாருக்கு போகலாம், எந்த கிளப்புக்கு போகலாம், எந்த பப்புக்கு போகலாம், 5 ஸ்டாரா 7 ஸ்டாரா இப்படியும் சிந்திப்பார்கள். சிலர் 5 ஸ்டாரா 7 ஸ்டாரா அதை தந்தாலும் போவார்கள். இன்னும் சிலர் நல்ல விடயம் தான், முன்னே சொன்னவர்களை விட நல்லவர்கள் ஓரளவு, ஆனால் அதை விட நல்ல விடயங்கள் இருக்கின்றன என்பதுதான் என்னுடைய கருப்பொருள். பணம் கொஞ்சம் கூட கிடைத்தால் டிராவல்ஸ்களை தேடி செல்வார்கள். டிராவல்ஸ்களை தேடி எதற்கு? எதற்கு? உம்ராவுக்கு போது. இந்த தலையங்கத்தை நிதானமாக இஹ்லாஸோடு, சுயநலம் இல்லாமல், உங்களுடைய தூய்மையான மனசோடு இந்த இந்த தலைப்பை நீங்கள் விளங்க வேண்டும் என்பது என்னுடைய மேலாதரம். உம்ரா செய்வது சிறப்புக்குரியதுதான், மேன்மையானதுதான். ஆனால் வருடத்துக்கு 3 உம்ராக்கள் செய்வது என்பது அந்த அளவு வரவேற்கத்தக்கதல்ல. ஏப்ரலில் 1 உங்களுடைய பணம் தான், நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததுதான், ஆனால் அல்லாஹ் தந்தது அல்லாஹ் சொன்ன முறையில் தான் செலவழிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தைரியமாக சொல்வோம். உங்களின் மீது பொறாமை அல்ல, காத்துணர்ச்சி அல்ல, பிரபல்காரர்களுடைய ரிஸ்கை எங்களால் தடுக்க முடியாது. இவர் இப்படி பயணம் பண்ணுகிறார், எனக்கு உம்ராவுக்கு போவதற்கு ஆள் கிடைக்காது என்று எங்க தேவையில்லை, அலந்த ரிஸ்கிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீரை கூட என்னால் மறிக்க முடியாது. வருடத்துக்கு 3 உம்ரா செய்கின்ற உத்தமர்களும் இருக்கிறார்கள். உண்மையிலே உத்தமர்கள் தான், அவர்கள் நான் சொல்ல இருக்கின்ற விடயங்களையும் செய்தார். ஏப்ரலில் 1, ஆகஸ்டில் 1, டிசம்பரில் 1, அல்லது ஆகஸ்ட் விடுபட்டால் நவம்பரில் 1, 3 மூன்றுக்கும் தனியே சென்றால் பிரயாண செலவு மாத்திரம் குறைந்தது 1.5 லட்சம், 3, 4.5 லட்சம், சொந்த செலவு உட்பட 6 லட்சம் ரூபாய்களை வருடந்தோறும் உம்ராவுக்கு செலவழிக்கிறார்கள். நல்லபடியதான், அதை விட நல்லபடியும் இருக்கிறது, உங்களுடைய தேர்வில் விடுகிறேன். இன்னும் சிலர் என்னதான் கோட்டா குறைந்தாலும் எத்தனை பேர் வருடக்கணக்கில் சேமித்து சேமித்து அச்சுக்கு போக வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள், கோட்டாவும் குறைய கிடைத்தாலும் இவர்கள் அச்சுக்கு போய்விடுவார்கள் வருடந்தோறும் அச்சு. இதுவும் வரவேற்கத்தக்கது அல்ல. காபத்துள்ளாவை பார்க்க தப்போகிறீர்கள், அல்லாவுடைய வீட்டுக்கு தப்போகிறீர்கள், ஒவ்வொரு வருடமும் வாருங்கள், கட்டாயம் வர வேண்டும் என்ற குர்ஆனாய ஹதீஸ் எங்களுக்கு கிடைக்கவில்லை. கிடைத்தால் சொல்லுங்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த பிரசங்கத்தில் அதை நாம் சொல்கிறோம். வசதி இருந்தால் 5 வருடத்துக்கு ஒருக்கா போனால் போதும், வரலாம், வர வேண்டும் என்ற கட்டாய பணிக்கும் அங்கே சிலைமாங்குடைய கருத்துக்குடைய அது கடமை அல்ல. போனால் நல்ல போகத்தான் வேண்டும் என்று சிலர் பேசுவார்கள் ஹதீஸுடைய அந்த விரதத்தை பார்த்து. ஆனால் வாழ்க்கையின் முதலாவது செய்ததுதான் கடமையான ஹஜ்ஜு. ஹஜ்ஜு ஒரு பிக்னிக்காக மாறி வருகின்ற ஒரு காலம், யாரும் கோவிக்க மாட்டீர்கள் உண்மையான உலக தூய்மையுடன் கேட்டால், ஆரம்பத்தில் நெறிவரையும் கவனமாக கேட்டால் உங்களால் கோவிக்க முடியாது. நாங்கள் மார்க்கத்தை பேசுகிறோம், எங்களுடைய சொந்த கட்டுக்கதைகளை பேசவில்லை. இத்தனைக்கும் பல பிரிவுகளாக பிரித்தார்கள், பேசிக்கொண்டே போகலாம், பாவத்தை தவழித்தவர்கள், நன்மை தவழித்தவர்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, வருடத்துக்கு 3 உம்ரா செய்கின்ற உத்தம செலவியார்களே, வருடந்தோறும் ஹஜ்ஜு செய்கின்ற ஹாஜிமார்களே, நான் பணிவாக தாழ்மையாக உண்மையை உண்மையாக பூசாமல் மழுப்பாமல் பேச வேண்டும் என்பதற்கு நீங்கள் அனுமதி தர தேவையில்லை. சுதந்திரமான இடம், மார்க்கத்துக்கு அந்தால் பேசுகின்ற அளவுக்கு சுதந்திரம் அல்ல, மார்க்கத்துக்குள்ளே பேசுவதற்கு இங்கு சுதந்திரம் வேண்டும். இது கட்சி மேடை அல்ல, அரசியல் மேடை அல்ல, இது பொதுவான மேடை. சரி, உம்ரா அச்சாவிகளை விடுவோம், கைவிட்டார் கவனித்தார் எல்லாவற்றையும் விடுவோம், அது நரகத்திற்கென்றே உரியது. பாவமான செலவுகள் நரகவாதிகள், அது நான் சொல்ல தேவையில்லை, குரான் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது, எல்லாமே சொல்லுகிறது. மார்க்க அமைப்பு பாவம் நரகம், ஆனால் காலை எடுத்து வைக்க முடியாத ஒரு கேள்வி இருக்கிறது நம்மிடம், காலை அசைக்க முடியாது. நான்கு கேள்விகளில் ஒன்றுதான் மாலி, பொருளாதாரம், எக்கனாமி, ப்ராப்பர்ட்டி, இன்கம், எங்கிருந்து சபா, இந்த கேள்விக்கு என்ன பதில்? என்னுடைய தலையங்கம் அதுவல்ல. இரண்டாவது கேள்விக்குரிய பதில், மினைலட்ச சபா பல தலைப்புகளில் பேசப்படுகிறது, வட்டி, அங்கே உண்மையான பதில் தான் வெளியாகும். அங்கே நாவு பேசுவதை விட உறுப்புகள் தான் அதிகமாக பேசும். கால் சொல்லும், யாரா என்னை பாவித்து இந்த வங்கிக்கு சென்றான், இந்த வங்கியில் இத்தனை லட்சம் லோன் எடுத்தான். கை சொல்லும், அந்த வட்டி பணத்துக்காக கோவிலே என் மூலம் கை சைன் வைத்தான். கண் சொல்லும், எவ்வளவு அமௌண்ட் எந்த இடத்துக்கு சைன் வைக்க வேண்டும் என்று பார்த்து சைன் வைப்பதற்கு என்னை பாவித்தான், அங்கே வட்டி கேட்பதற்கு என்னை பாவித்தான் என்று உறுப்புகள் பேசும். நம்மிடம் என்ன பதில் இருக்கிறது? இங்கு பெரிய பதவியில் இருக்கலாம், பட்டத்தில் இருக்கலாம், சமூகத்தில் முன்னே இருக்கலாம், ஆனால் முழுக்க முழுக்க வட்டியில் ஓடுகின்ற தொழிலும் வியாபாரம், ஓடுகின்ற வாகனமும் வட்டி, வசிக்கின்ற வீடும் வட்டி, அடுத்து உடுத்திருக்கின்ற ஆடையும் வட்டி, சாப்பிடுகின்ற சாப்பாடும் வட்டி, பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற உணவும் வட்டி, பிள்ளைகளுக்கு கட்டுகின்ற ஃபீஸும் வட்டி. சொந்த தாயோடு தகாத உறவு கொண்டு உலகத்திலே சேவை செய்த பயன், அந்த தாய்க்கே வட்டி பணத்தில் சாரி வாங்கி கொடுத்தால் அந்த தாயோடு தகாத உறவின் மூலம் கிடைத்த சாரி போன்றல்லவா, அது கொடூரமானது வட்டி. அது மின்னை பேரும் எங்கிருந்து சம்பாதித்தாய்? உண்மையிலே சொல்லத்தான் வேண்டும், யாருலா இந்த வங்கியில் இவ்வளவு ரூபாய் லோன் எடுத்து, இந்த வங்கியில் இவ்வளவு வட்டி கட்டினேன், இந்த செட்டியாளர் இத்தனை பவு நகையை வட்டிக்கு அடமானமாக வைத்து வட்டி பணம் எடுத்தேன், சொல்லத்தான். அங்கு நடிக்க முடியாது, பொய்யான தகவல்கள் தயாரிக்க முடியாது. எனவே திருடினால் திருடன் திருடினு சொல்லத்தான், களவெடுத்தால், அபகரித்தால், மற்றவருடைய காணி எழுதி எடுத்தால், மற்றவருடைய காணியை சேர்த்து வேலை எடுத்தால், கூலிக்கு இருந்த வீட்டை பறிச்சேன், 15 வருடம் இருந்து விட்டேன், நாட்டு சட்டப்படி வழக்காடு நெல் வெட்டினேன், மற்றவருடைய வீடுதான், நாட்டு சட்டப்படி மற்றவருடைய வீட்டை பறித்திருக்கிறேன், கூலிக்கு இருந்த உரிமையினால் என்று சொல்லத்தான் வேண்டும். இன்னும் சேவைப்படுத்த வேண்டும், யாருலா நல்ல வியாபாரம் செய்வேன், மாணிக்க வியாபாரமும் செய்தேன், தங்க வியாபாரமும் செய்தேன், என்ன எல்லா வகையான செக்டேஸும் செய்தேன், ரியல் எஸ்டேட்டும் செய்தேன், ஆனால் பல பேருடைய செட்டை பம்ப் ஆக்கினேன், அதனால தான் இவ்வளவு பணம். பல பேருடைய செட்டுகளை ரிட்டர்ன் பண்ணினேன், பல பேருடைய செட் பம்ப் பண்ணப்பட்ட நிலையிலேயே மவுத் ஆகினேன், அதை இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், அதை இவ்வளவு பெரிய அங்கத்தை, அதை இவ்வளவு பெரிய விஐபி விஐபியாக இருந்தேன் என்று சொல்லத்தான் வேண்டும். தலைப்பு இரண்டாவது கேள்விக்குரிய பதில், எங்கு செலவழித்தார் சொல்லத்தான் வேண்டும். யாருலா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் பாருக்கு போனேன், இத்தனை காலீட்டர் குடித்தேன், அரை லீட்டர் குடித்தேன், ஒரு லீட்டர் குடித்தேன், இதை பொறித்து சாப்பிட்டு சாப்பிட்டு பொறியலோடு குடித்தேன் சொல்லத்தான் வேண்டும். சம்பாதிப்பதை 10,000 தான் யாருலா, ஏழை மனிதன், ஏழை ஏழை தெரியுமா, கிடைக்கின்ற 10,000 5,000 மதுவிலும் குடுவிலும் சூழலிலும் செலவழித்தேன் சொல்லத்தான் வேண்டும். விபச்சாரத்தில் செலவழித்தேன், டான்ஸில் செலவழித்தேன், இசையில் செலவழித்தேன், ரீலோட் பண்ணி பண்ணி மியூசிக்களையும் வீடியோக்களையும் ஹாலிவுட்களையும் பாலிவுட்களையும் பாலிவுட்களையும் ஹாலிவுட்களையும் டவுன்லோட் பண்ணினேன். அதனால்தான் ஒழுங்காக படிக்க கிடைக்கவில்லை. ஏன் கிடைத்த பணத்தை எல்லாம் ரீலோடுக்கு செலவழித்தேன், இந்த கசைக்கு போய் கேம் விளையாடுவேன் சொல்லத்தான் வேண்டும். மீன் ஐ பபி சப்பா சொல்லியாக இல்லாவிட்டால் கை சொல்லும், என்னால் தான் அந்த கேமை விளையாடினான், மிஷன் முடித்தான், மிஷன் முடித்தான் கேமிடு, ஆனால் வாழ்க்கைக்கு ஒரு மிஷன் இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது எங்கு செலவழிக்கலாம்? ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகள் வருகிறார்கள், ஸ்பெஷலாக அல்லாஹ் நியமித்த மலக்குகள், ஒரு மலக்குரிய பொறுப்பு துவா, இன்னும் ஒரு மலக்குரிய பொறுப்பு பத்துவா. துவாவுடைய மனைக்கு என்ன துவா தெரியுமா? அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் கலஃபா. யா அல்லாஹ், செலவழிப்பவர் எவ்வளவு என்று சொல்லவில்லை, ஆயிரம் கோடி லட்சம் அல்ல, எவ்வளவாவது. நான் ஆதம் சொல்லிவிட்டேன், ஒரு விட்டு ஒரு விட்டு ஒரு அரிசி மணி, ஒரு கிலோ அரிசி மணி, ஒரு கிலோ அரிசி கொடுத்தால் எத்தனை மணிகள், ஒரு அரிசி மணிக்கே மழை போன்று வளர்கிறது என்றால், பத்து கிலோ அரிசி மூடையை கொடுத்தால் ஏழை குடும்பத்துக்கு எத்தனை மலைகள், எத்தனை மலைகள். ஆசி முன்சிட்டன் கலபா, செலவழிப்பவருக்கு கொடுத்துக்கொண்டே கொடுத்துக்கொண்டே அவர்களது அவுட்லை போக போக அவருக்கு இன்கம்மை ஏற்படுத்து. அடுத்து வரக்கூடிய டியூட்டி பத்துவா, சாபத்தேடை அவர் மக்களுக்காக அவருடைய சொல்வது அவருடைய டியூட்டி, அவருடைய பொறுப்பே அதுதான். கியாமத்தில் வரைக்கும் ஆசி முன்சிக்கன் கலபா, அந்த பேங்கில் இவ்வளவு, இந்த பேங்கில் இவ்வளவு. என்னுடைய உள்ளது இரண்டு பிள்ளைகள், ஆனால் இரண்டு பரம்பரைக்கு கொத்தி சேர்த்து விட்டேன். என்னுடைய நான் வீட்டில் நானும் மனைவி மாத்திரம்தான், என்னுடைய வீட்டுடைய காணியுடைய பரப்பளவு ஒரு ஏக்கர், இரண்டு ஏக்கர். நாங்கள் இருப்பதே வீட்டில் மூன்று பேர் தான். வீட்டை கட்டி இருக்கிறேன் பத்து ரூம்களை வைத்து. எதிர்கால திட்டம், கிடைக்கின்ற பணத்துக்கெல்லாம் வீடை டெக்கரேட் பண்ணுவதுதான், கிடைக்கின்ற பணத்துக்கெல்லாம் வாகனத்தை மாற்றுவதுதான், கிடைக்கின்ற பணத்துக்கெல்லாம் போனை மாற்றுவதுதான், போனை மாற்றுவதுதான். போய்விட்டது, வரும் வந்து கொண்டும் இருக்கின்றது. ஒரு வகையான சைக்கோவாக மாறிவிட்டது. ஒரு போன் வந்தால் இந்த போனை அடுத்த கணம் மாற்றுவது, கிடைக்கின்ற பணத்தை எல்லாம் போனுக்கு செலவழிக்கிறோம். கண்ணியமானவர்களே, கருவிகளுக்கு சாதனங்களுக்கு இது தவறு சொல்லவில்லை, இதில் மாத்திரம் ஈடுபட்டால் தவறு, நஷ்டம். எனவே இப்படி செய்கின்றவர் செலவழிக்காமல் இருப்பார் என்றிருந்தால் அவருக்கு லொஸ்டை ஏற்படுத்தி லொஸ்டாக அவரை இப்படி தூத்து போட்டவர்கள், ஆடியவர்கள், காம்பீரமாக வாழ்ந்தவர்கள், பஸ் டிக்கெட் கொடுக்க முடியாமல் நடந்து பஜாருக்கு போகிற நிலைமைக்கு மாறி எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஒரு வேனுக்கு மூன்று வாகனம், சைக்கிள் வேணும், மோட்டார் பைக் வேணுமா, வேன் வேண்டுமா, ஜீப் வேண்டுமா, கார் வேண்டுமா, யாரையும் காட்டி யாரையும் குத்தி காட்டின நோக்கம் தெரியாது. இந்த சபையில் யாரை பற்றிய தகவலும் எனக்கு தெரியாது, நாங்கள் தீனை பேசுகிறோம் என்று செலவழிக்காமல் கஞ்சத்தனம் காட்டி ஏங்கி ஏங்கி பெருமிதமிட்டு பெருமிதமிட்டு அந்த வங்கியில் இவ்வளவு, அந்த வங்கியில் இரவு கூறாக எனக்கு இவ்வளவு வருமானம், இவ்வளவு இவ்வளவு இந்த வங்கி, நாளைக்கு அந்த வங்கி இப்படி போச்சு இவருக்கு என்று செலவழிக்காமல் கஞ்சத்தனத்தோடு வாழ்கின்றவரை லொஸ்டாக்கு மனக்கூடிய பதுவா கபூலாகும் என்பது சந்தேகம் கிடையாது. பாவல் செய்யாத மணக்குமார்கள் கபூலாகும். அதனால லொஸ் வந்து கொண்டிருக்கிறது. பத்து லட்சம் சம்பாதித்தால் பதினைந்து லட்சத்துடைய செலவு வருகிறது. இரண்டு கோடி சம்பாதித்தால் பத்து கோடி கடன், பத்து கோடி ரோலிங் என்றால் அதில் இரண்டு கோடி தான் சொந்த பணம், எட்டு கோடி மற்றவர்களுடைய பணம். இதுவெல்லாம் லொஸ் தான். மூடி தூக்கியாவது சொந்த பணத்தில் வாழ்பவன் தான் உண்மையான பணக்காரன். கோடிக்கணக்கிலே மற்றவர்களுடைய பணத்தை சுரண்டி இரண்டு மூவாயிரம் ரூபாய் வட்டி கொடுப்பது போன்ற லாபத்தை கொடுத்து விட்டு இரண்டு மூன்று லட்சத்தை அனுபவிப்பவன் பணக்காரன் அல்ல அவன், கஞ்சன். இப்படியான சரி, இப்படி லட்சக்கணக்கில் நாம் விவாதத்திற்கு வருகிறோம். ஆனால் நமது நிலைமைகள் செலவழித்தற்கு தெரியவில்லை. அது முதலாவது இஸ்லாத்துடைய மையக்கலங்கள். இது ஏராளமாக நடக்கிறது இல்லை என்று சொல்ல இன்னும் தேவை இருக்கிறது. மஸ்ஜித், மதரசா, பாடசாலை, இஸ்லாமிய முஸ்லிம்களுக்கு தேவையான ஒரு பொதுவான ஒரு நூலகம், இஸ்லாமியர்கள் அல்லது மக்கள் பிரயாணிகள் தங்குவதற்கு ஒரு இருப்பிடம், பாதைகளிலே தங்கப்படுவது ரிபாத் என்பார்கள் அரபியிலே. இதெல்லாம் வீட்டில் வந்த விடயம். யார் மக்களை கட்டுவாரோ அல்லாஹ் சுவர்க்கத்தில் மாளிகை கொடுக்கிறார். அது ஒரு 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 மணிப்புறா அல்லது ஒரு காடக்கோலி அல்லது மணிப்புறாவுடைய அளவுக்கு சின்ன அந்த கூட்டுடைய அளவுக்கு அது அதனுடைய அளவுக்கு கட்டினாலும் உங்களால் முடியும். ஒரு பத்து செங்கல் தான், அந்த பத்து செங்கல்லை கொடுங்கள் திருவில் ஓட்டக்கூடியவர்களே, எளியப்பட்டுவிடக்கூடியவர்களே, புட்டுச்சிடக்கூடியவர்களே, உங்களுக்கும் நன்மை இருக்கிறது, உங்களுக்கும் மாளிகை இருக்கிறது. என்னால் முடியும் ஒரே ஒரு கை, ஒரே ஒரு மார்பல் தான் நூறு ரூபாய், நூத்தி பத்து, நூத்தி இருபது ரூபாயுடைய ஒரு கைலை வாங்கி கொடுக்க முடியுமா, ஒரு மார்பலை வாங்கி கொடுக்க முடியுமா? அதை கொடுங்கள், அது மலையை போன்று வளரும். இதை மத்தியில் மக்களுடைய கட்டுப்பாடு பணியில் சுருக்கத்தில் மாளிகை, அங்கு தரக்கூடிய புராண வரக்கூடிய நிக்க செய்யக்கூடிய யாசிக்காத்திருக்கக்கூடிய அங்கு நடக்கக்கூடிய அனைத்து விவாதத்துகளிலும் கபருக்கு போனால் நம்பி வந்து கொண்டிருக்கும் பதக்கா ஜாரியா. அதே போன்று மதரசா, சமூகத்தின் உள்ளம் மஸ்ஜித் என்றால் சமூகத்தில் இரண்டு கண்கள் தான் மதரசாவும் பாடசாலும். இரண்டும் துறை சார்ந்தவர்களை உருவாக்குகின்றன. மௌத்து வரை சுவர்க்கம் வரை போட்டு வைத்திருக்கின்ற எல்லாவற்றுக்கு பின்னால் அல்லாஹ்வோடு இணைக்கின்ற மார்க்க அறிஞர்களை உருவாக்குகின்ற மதரசாக்கள், அதே போன்று துறை சார்ந்தவர்களை உருவாக்குகின்ற பாடசாலை, இரண்டு கண்கள், மஸ்ஜித் நமது ஆன்மா. இதை நான் விரிவாக பேசவில்லை. இதற்கு செலவழிக்கின்றார்கள், செலவழிக்கவும் வேண்டும், செலவழிக்கிறார்கள். ஆனால் அதற்கும் செலவழிக்காமல் இருக்கிறார்கள். கேவலம் யாரும் தவறாடக்கூடாது. சுவேசத்தை கிளப்புகின்ற வார்த்தை அல்ல. இப்படியானவர்கள் இருப்பதுதான் சுவேசம் கிளம்ப காரணம். மஸ்ஜிதுக்கு ஒரு சதம் செலுத்த மாட்டார்கள். மதரசா சார்ந்தவர்களை கண்டாலே பாம்பை கண்டு ஓடுவது போன்று ஓடுவார்கள், கூடையை கண்டு எலி ஓடுவது போன்று ஓடி ஓடுவார்கள். பாடசாலையிலிருந்து ஏதாவது உதவி கேட்டு வருகிறார்கள் என்ற கேட்பார்கள் என்ற பயத்தால் பேரண்ட்ஸ் நீட்டிலே விவாதம் பெற்றவர்கள். போனால் பிரின்சிபல் பள்ளி கடத்துவார் என்ற பயம். பிள்ளை படிக்கிறது, அவர் படித்த பாடசாலை, அவருடைய தந்தையும் படித்த பாடசாலை. நன்றி கட்டதனம். ஏன் அன்சகா இன்பா செலவழிக்க மனம் இல்லை, சேமிப்பதற்குத்தான் மனம். எனவே பாடசாலை பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் பள்ளை கடத்தி விடுவார்கள் என்ற பயத்தால் போவதே இல்லை, போவதே இல்லை. இது அதிகமாக நடக்கிறது, நடக்க வேண்டும். இன்னும் சில பலவீனங்கள் இருக்கின்றன. இது ஒரு விடயம். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, மக்களுடைய தேவை. இதை நான் இறுதியாக விரிவாக சுருக்கமாக முன்வைப்பேன். விரிவாக இருக்கும் என்றால் வார்த்தைகள் குறையும், விளக்கம் இயன்றாலும் சுருக்கமாக முன்வைப்பேன். உதாரணம் சொல்கிறேன், நான் என்னை வைத்து சொல்கிறேன். நான் இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் உம்ராவுக்கு தயாராக உதாரணம் எனது பத்தாவது உம்ரா. ஒவ்வொருவரும் எனக்கெண்டெடுங்க, நான் எனக்கெண்டெடுத்திருக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எனக்கெண்டெடுங்க. பத்தாவது உம்ரா இந்த வருடத்தில் இரண்டாவது உம்ரா. ஏப்ரலில் போய் வந்துவிட்டேன். ஏப்ரலில் 3 லட்சம் செலவழித்து வந்துவிட்டேன். குடும்பம் சகிதம் போனால் 10 லட்சம் செலவழித்திருக்கேன். இப்படி நான் போக போகிறேன். நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்றால் ஒரு 5 லட்சம் செலவழிக்க போகிறேன். நீங்க திருக்கிறது நோன்பிலும் போவதற்கு, இன்னும் 3 மாதத்தில் நோன்பும் நோன்பிலும் போகும். ஏ நபியோடு அச்சு நிரம்ப வேண்டுமே என்ற ஆசை. இப்படி போக தயாராகின்ற பொழுது நான் சற்று மனிதத்தன்மையோடு சிந்திக்கிறேன், சிந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும். முதலாவது நான் இருக்கின்ற வீடு என்னுடைய சொந்த வீடா? தன்னுடைய தேவையில்தான் எப்படி செலவழிக்க வேண்டும்? யார் கட் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. இப்பதான் என்ற ஒரு அதிபர் இருக்கிறது, குடும்பத்தில் இருந்து ஆரம்பி. இன்னும் ஒரு அதிபர் இருக்கிறது, உன்னுடைய செலவை முதலாவது ஆரம்பி. உனக்கே சொந்த வீடு இல்லை, உனக்கு என்ன ஒன்றா கடமை? கண்ணியமானவர்களே, சொந்த வீடு அதிகம் இருக்கிறது. ஒருவர் வசிக்க போதுமான வீடு, அவருடைய தகுதிக்கு ஏற்ற வாகனம், தனக்கு புஸ்தகத்தில் தான் வாங்க வசதி என்றால் அவர் கடலெடுத்து மோட்டர் பைக் வாங்க பாயக்கூடாது. தனக்கு மோட்டர் பைக் தான் வாங்க முடியும் என்றால் அவர் வட்டிக்கெடுத்து வட்டி கம்பெனியிலே பினான்சியலே வட்டிக்கு கார் வாங்க முடிய முடியாது. மோட்டர் பைக் அவனுக்கு நாய் கொண்ட பணத்தில் உங்களால் முடியும். 20 லட்சத்துடைய கார் தான் என்றால் 75 லட்சத்துடைய ஜீப் கட்டிடவுக்கு உங்களால் வட்டிக்கு பாய முடியாது. ஆடம்பரம் அறம். ஹலாலான படத்தில் உங்களுக்கு கார் தான் வாங்க முடியுமா? அதுவும் 20 லட்சத்துக்கு தானா? உங்களால் 75 லட்சத்துக்கு வட்டி சம்பந்தப்படாமல் வேறு விடயம், மார்க்க அடிப்படையில் வேறு விடயம். அதை வட்டி கடுத்து வட்டிக்கு கொடுத்து மக்களுடைய சட்டை கம் பண்ணி நீங்கள் ஜீப்பை கட்டிடவை பண்ண முடியாது. பண்ணினால் அது ஏற்கனவே ஏற்றிதான், ஆனால் அது அல்லாவுடைய பார்வையை நல்ல நெருப்பில் பயணிக்கிறீர்கள். இப்பொழுது நான் சிந்திக்க வேண்டும், எனக்கு சொந்த வீடு இல்லை. இப்படி எப்படி என்னுடைய வீட்டை சொந்த வீடாக மாற்றுவது? இதனுடைய என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வி படிப்பு சம்பந்தப்பட்ட அதே திருமண வேலைகள் இதற்கான செலவுகள் இருக்கின்ற ஆடம்பரம் இல்லாமல் இழைவுபடுத்தவர்கள் வீட்டிலே குமரி வயது தாண்டி போகிறார். இவர் அச்சிக்கும் மேல் அச்சி உம்ராவுக்கு மேல் உம்ராவு செய்து கொண்டிருக்கிறார். குமரை பற்றி கவலைப்படவில்லையா? இவருக்கும் எச்சரிக்கை இருக்கிறது. வயது வந்தும் பிள்ளைகளை முடித்துக் கொடுக்காமல் அந்த பிள்ளைகள் பாவம் செய்தால் பெற்றோர்கள் அதை சுமக்க வேண்டும். இப்படியான அதிர்ச்சிகளை சிந்தித்தால் இந்த உம்ராவுடைய அந்த அவா குறைந்து இந்த அத்தியாவசிய தேவைகளை கலந்து கலக்காது. இது குடும்பம் என்னது பற்றி மனதில் நான் 5 ஆட்சி முடித்து விட்டேன், நான் 20 உம்ரா முடித்து விட்டேன். என்னை 9.5 மாதம் சுமந்து எத்தனை உணவுகளை, எத்தனை இரவுகளை, எத்தனை தூக்கங்களை, எத்தனையோ வைபவங்களை, எத்தனையோ பிரயாணங்களை, எத்தனையோ மனசுக்கு பிடித்த சந்தோஷமான விடயங்களை தியாகம் செய்து அறுசுவை உணவுகளையும் உண்டவிட நடத்தமிட வாந்தியாக எடுத்து கட்டளிக்கின்ற பொழுது சட்டதாரத்துடைய வர்த்தத்துக்கு அடுத்த கட்டத்தில் ஒரு வருத்தம் இருக்கும் என்றால், ஒரு ஆயுளை பார்த்தேன், வைத்திய ஆய்வு, ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த ஆய்வுடைய வருத்தத்தை விளங்கப்பட்டு சொல்லியிருக்கிறார்கள். அளவு பார்த்து கண்ணியமானவர்களே, ஒரு மனிதருடைய உடம்பிலே 100 எலும்புகள், 100 முள்ளுகள் ஒரே தடவையாக உடைகின்ற பொழுது என்ன வருத்தம் வருமோ அந்த வருத்தத்தை தாய் அனுபவிக்கிறார். ஒரு விரல் உழிக்கினால் 1 கிலோ சேர்த்து ஊட்ட முடியுமா நம்மால்? ஒரு விரல் உழிக்கினால் 1 எழுத்து எழுத முடியுமா நம்மால்? 1 படி சோற்றை சாப்பிட முடியுமா 1 விரல் உழிக்கினால்? 100 விரல்கள் உழிக்கினால், எலும்புகள் உடைந்தால் என்ன வருத்தமோ அந்த வருத்தத்தோடு பெற்றெடுத்த தாய் காபத்துல்லாவை இன்னும் கனவிலும் காணாமல் இருக்கிறாரா? பெற்றோரை அச்சிக்கும் முன்பாவுக்கும் அனுப்புகின்ற பணியில் இறங்க வேண்டும். சொந்த வீடு, ஏதாவது பொருத்தக்க வாகனம், எல்லா கடனும் இல்லாமல் யாருக்கும் எந்த என்ன நஷ்டத்தையும் ஏற்படுத்தாத வியாபாரம் மேலே பெற்றோர்கள். அதிலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது ஒபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளையாக மாற வேண்டும். அதே போன்று எனக்கு சுக்குர் செய்கிறீர்களா ரப்பாகி, எனக்கு அனிஷ்குர்லி, எனக்கு அடுத்ததாக வழிவாளிதை, நன்றி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு. நான் உங்களுக்கு பணத்தை தந்ததனால் நீங்கள் என்னுடைய சுக்குருக்காக ஒரு ஹஜ்ஜை முடித்து விட்டீர்களா? அடுத்த ஹஜ்ஜை உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி உள்ள பிள்ளையாக மாறுவதற்கு பெற்றோரை அனுப்புங்கள். மனைவி கடிதம் 5 முடித்த ஆஜிமார்கள் பெற்றோரை 1 தடவையாவது அனுப்பாவிட்டால் துப்பாக்கியதார்கள். உண்மையான நேர்மையான நன்றி கடன் உள்ள உத்தம பிள்ளை முதலாவது பெற்றோர்களை தான் அனுப்பும். ஏன் தெரியுமா? பால் கொடுத்து முடித்து 3-4 வயது தாலாட்டு பாட்டுன்னு சொல்லுவோம். அப்படி மடியிலே போட்டு தாலாட்டு நின்ற வயதில் மக்கா நகரில் நபி பிறந்தார், மதீனா நகரில் அவர் மறைந்தார், இஸ்லாத்தின் கடமைகள் 5 என்று சொல்லித்தர முன்னர் செற்றதாய் மடியிலே சொல்லித்தந்தார். அதில் 5 கடமைகளில் ஒன்றாக ஹஜ்ஜை மடியிலே வைத்து படித்து தந்த ஆசான் அந்த தந்தை, ஹஜ்ஜை மடியிலே வைத்து படித்து தந்த ஆசிரியை அந்த தாய், எத்தனை பெற்றோர்களை எத்தனை பேர் ஹஜ்ஜு கும்ராவுக்கு அனுப்பாமல் இருக்கிறோம்? இது ஒரு விடயம். இதை நான் சுருக்கிக் கொள்கிறேன். நான் இப்பொழுது நான் பார்க்க வேண்டும் பெற்றோர்களை மாற்ற அல்லாஹ் செய்து விட்டார்கள் வசதி என்று அனுப்பிவிட்டு, சகோதரர்கள் யாராவது ஹஜ்ஜும் ராயிடுவோம், என்னுடைய சகோதரர் நானாவுக்கு வீடு இல்லை, தம்பிக்கு தொழில் இல்லை, நானாவுடைய வீட்டில் 25-30 வயதாகிய ஒரு குமர் இருக்கிறது, எனக்கு வசதி இருக்கிறது, நானாவுக்கு வசதி இல்லை, ஒரு பவுன் நகைக்கு கூட வசதி இல்லாமல் நானா துடித்துக் கொண்டிருக்கிறார், தவித்துக் கொண்டிருக்கிறார், என்னுடைய பிள்ளைகளுக்கு மாஷா அல்லாஹ் 30 தொடக்கம் 100 பவுன் வரைக்கும் இருக்கிறது, நான் தவறாக செல்லவில்லை, ஜகாத்துக்கள் உரிய முறையில் அதற்குரிய நிபந்தனை இருந்தால் நல்லம்தான். இப்பொழுது நானாவுடைய குடும்பத்தில், கஷ்டமானவருடைய குடும்பத்தில் கை வைப்போம். இந்த வருடத்துக்கு 3 உம்ரா சிறந்ததா இவைகள் சிறந்ததா என்று புத்திசாலி முடிவெடுப்பார். அப்பொழுது நான் உம்ராவை கேன்சல் பண்ணுவேன், அப்படி நானாவுடைய வீட்டுக்கு போவேன். மகளுக்கு 30 வயது ஆகிறது, 25 வயது ஆகிறது, கேட்டு வருகின்ற மாப்பிள்ளை எல்லாம் வீடு கேட்கிறார்கள், அதை எத்தனை பவுன் நகை போடுவது என்று கேட்கிறார்கள். இப்படி கேட்கின்ற பொழுது நானா, நான் 3-4 அல்லது 2-1.5 பேச்சிட்டு நான் ஒரு வீட்டை வாங்கி தருகிறேன் என்ற பொறுப்பை எடுப்பது வருடாவது மத்திய செய்வதை விட சிறந்தது, வருடத்துக்கு 3 உம்ராக செய்வதை விட சிறந்தது. ஏனைய நான் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு விடையை திரும்பினேன், இப்பொழுது நான் அதை இணைக்கிறேன். ஏனைய ஹராமான அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற அந்நிய மனஸ்தானங்களுக்கு மத்தியிலுக்கு கொடுக்காதவர் அந்நிய மனஸ்தானத்துக்கு அள்ளி கொடுக்கிறார். ஏன் நோக்கம் என்ன தெரியுமா? அவர்கள் தெரிந்து வாழ்கின்ற இடத்தில் தேர்தலில் இறங்கினால் வாக்கு கிடைக்கும். சில முஸ்லிம் யாரையும் குத்தி காட்டவில்லை, சில முஸ்லிம்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதே முஸ்லிம்கள் அல்லாதவர்களுடைய வாக்கில். ஏன் தெரியுமா? அவர்களுடைய இணை வைப்புக்கும் சிறுக்குக்கும் குஃபருக்கும் அள்ளி செலவழிப்பதால் முஸ்லிம் ஏரியாக்களுக்கு வர முடியாது. ஏன்னா பள்ளிக்கு 1 சதவீதம் கொடுத்தது கிடையாது. எப்படித்தான் அந்த மத்தியிலுடைய ஜனாதாவை தொழிலிக்க அந்த குடும்பத்துக்கு மனிதபெருமா என்றும் சிலரை இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் தவறாக சொன்னதில்லை, அந்நியர்களுக்கு கொடுக்க வேண்டும், இணை வைப்பு சிறுக்கு குஃபருக்கு உதவி செய்தால் சுமக்க வேண்டும். நான் இப்படி எட்டி பார்ப்பேன், என்னுடைய குடும்பத்தில் குமர் காரியம் முடிகிறது, வீட்டு காரியம் முடிகிறது, என்னுடைய குடும்பம் கொஞ்சம் தூரமாக செல்வேன், சாச்சா சரியப்பா, என்னுடைய குடும்பத்துக்கு தேவை 10 மாதங்கள் கூலி கட்ட முடியாமல் சாச்சா தவிக்கிறார், 2 வருடங்கள் கூலி கட்டாததால் பெரியப்பாவுடைய குடும்பத்தை வெளியே போட்டு விட்டார்கள். இப்பொழுது இவர் அந்த பெரியப்பாவுடைய வீட்டுக்கு, பெரியப்பா நான் உம்ராவுக்கு போகிறேன், 20வது உம்ராவுக்கு போகிறேன், பெரியப்பா நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், 10வது ஹஜ்ஜுக்கு போகிறேன் என்று நான் சலாம் கொடுக்கின்ற பொழுது அந்த பெரியப்பாவே சொல்வார், மகன் என்னுடைய வீட்டு விஷயம் கைதாவதுக்கு துவா செய்ய மகன் காபத்துள்ளாகிட்டே வாயால் சொல்லுவார். பெரியப்பாவுடைய உள்மனது சொல்லும், மகனே 10 லட்சம் செலவழித்து ஹஜ்ஜுக்கு போகிறாயே, என்னுடைய ஒரு வருடத்துடைய கூலியே 2 லட்சம் தான், அந்த 2 லட்சத்தை எனக்கு தந்தால் என்னுடைய கூலியை கட்டுவேன் என்று சொல்லாமல் தவிப்பார். இன்னும் கொஞ்சம் எட்டி பார்ப்பேன், அப்பா ஆபரேஷன் பண்ண வேண்டும், அப்பாவுடைய ஆபரேஷனுக்கு 25 லட்சம் டாக்டர் போட்டிருக்கிறார், அந்த கணிப்பீடு அப்பாவுடைய 5 லட்சம் இருக்கிறது, 15 லட்சம் தேட வேண்டும், ஆங்காங்கே மசூதிகளில் அலைந்து ஊர்களில் அலைந்து 5 லட்சம் தேடிவிட்டார். கண்ணியமானவர்களே, 25 லட்சத்தில் 10 சென்று விட்டது, இன்னும் 15 லட்சம் இருக்கிறது. இப்பொழுது குடும்பம் சகிதம் ஒருவர் 5 லட்சம் செலவழித்து 6 பேர் 30 லட்சம் செலவழித்து உங்களாவுக்கு போவது சிறந்ததா? இந்த அப்பாவுடைய ஆபரேஷனுக்கு 10 லட்சத்தை கொடுப்பது சிறந்ததா? எதுக்கு அவருக்கு வரும்? ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் பழைய துணி கொண்டடிக்கப்படும். ஆனா இந்த அப்பாவுடைய ஒரு துவா கபூலாகினால் கபர் சொர்க்க பூங்கா. இது எல்லோரும் ஜீரணிக்க வேண்டியதாக வேண்டும். பேசுவதற்கு பரவாயில்லை, நோயாளி ஆபரேஷன் ஊட்டுக்கூடி கரண்டில் எத்தனை பேருக்கு தண்ணீர் இல்லை. நான் முடிக்கின்ற தருமையாக நெருங்கிவிட்டேன். ஒவ்வொன்றாக சொல்லுங்கள், எனது பக்கத்து வீட்டுக்கு என்ன தேவை? குடும்பம் முடிஞ்சு விட்டதா? பக்கத்து வீடு, தூரச் சொந்தம், ஊரில் என்ன தேவை? ஊரில் இருக்கின்ற எனக்கு படித்து தந்த ஒரு டீச்சர், எனக்கு படித்து தந்த ஒரு ஆசிரியர், எனக்கு படித்து தந்த ஒரு ஸ்டாஃப், நான் இப்பொழுது பெரிய பணக்காரன், ஆனால் அவர் 15,000 சம்பளத்துக்கு இருக்கிற 5 குமார்கள், அந்த சேருடைய டீச்சருடைய 2 குமார் கல்யாணத்திலே பொருட்படுத்தி நான் சாப்பாட்டுக்கு பொறுப்பு, இவர் நகைக்கு பொறுப்பு, இவர் கல்யாணத்துடைய அந்த மண்டபத்துக்கு பொறுப்பன்றி இதெல்லாம் செய்யலாமா? அல்லது வருடத்துக்கு 3 முறை காமச்சுள்ளதை கண்டு கண்டு கழிப்பது சிறந்ததா? இதனுடைய தயங்கள் யாரால் மறுக்க முடியும்? நேர்மையான ஒரு முஸ்லீம் மறுக்கலாம் என்ற தயங்கத்தை நபியவர்கள் இப்படித்தானே செய்தது? ஒரு கடமையான ஹஜ் ஒன்றுதானே செய்தார்கள் நபியவர்கள். அதுவும் பிற்படுத்தி இறுதி கட்டத்தை தான் செய்தார்கள். அதுக்கு முன்னாள் செலவழித்தார்கள், கொடுத்திருந்த ஆடை கழட்டி கொடுத்தார்கள், வீட்டில் பார்சல் போடுவார்கள், பார்சல்களை ஏழைகளுக்கு பங்கு வைப்பார்கள், அனாதைகளுக்கு பங்கு வைப்பார்கள், என்ன பேலன்ஸ் என்று கேட்பார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு ஒரு 2 பார்சல்கள் பேலன்ஸ் என்பார்கள். சொன்னார்கள் நபி அவர்கள், நமக்கு வைத்தது அல்ல பேலன்ஸ், நாம் கொடுத்ததுதான் பேலன்ஸ். ஏன் வறுமை வங்கி கணக்கு விட்டோம், இப்பொழுது நமது வயிற்றுக்கு போக போகிறது. இதைத்தான் ஹதீஸ் குத்தியில் அல்லாஹ்வும் சொல்கிறான், ஆதமுடைய மகன் மனிதன் சொல்கிறான், என்னுடைய சொத்து, என்னுடைய வாகனம், என்னுடைய கடை என்று பெருமையாக பேசுகிறான். அதுவும் என்னுடையதான், அந்த காணியும் என்னுடையதான். எந்த அளவு காணி என்றால் அதை துப்புரவு செய்வதற்கு கூட நேரம் இல்லை, அத்தனை ஏக்கர் காணிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வை கேட்கிறான், ஆதமுடைய மகனே, நான் இறுதியாக அந்த ஹதீஸ் குத்தியில் சொல்லி முடிக்கிறேன், ஆதமுடைய மகனே, மனிதனே, உன்னுடைய சொல்கிறாய், உனக்குரியது 3 தானப்பா, நீ எதை சாப்பிட்டு கனிவாக வெளியாக்கினாய்? ஏதோ ருசியாவது கிடைத்தது, சக்தி கிடைத்தது, கொஞ்சம் உடம்பு வளர்ந்தது, அது உனக்கு உரியது. அதே போன்று உடுத்து கிழித்தது, உடுத்த யாரை 2, 3, 5 வருடம் தெரித்து போனது நீட்டினாய், அல்லது ஏதாவது கழிவுகளை துடைக்க பாவித்தாய், இதுதான் உனக்கு உரியது. 3வது, நீ செலவழித்து சேமித்தாய், செலவழித்து சேமித்தாய், இந்த 3 தான் உனக்குரியது, மற்றவையெல்லாம் நீ விட்டு செல்ல வேண்டியது. இதைத்தான் நபியவர்கள் சொல்கிறார்கள், எதை ஆயிஷா நீங்கள் வீட்டிலே கொடுக்காமல் வைத்தீர்களோ அந்த பார்சல் தான் நிரந்தரம் இல்லாதது, எதை பங்கு வைத்தீர்களோ அதுதான் பலன். எனவே கண்ணியமானவர்களே, எத்தனை நோயாளிகள், எத்தனை ஏழைகள், வீடு இல்லாமல், தொழில் இல்லாமல், பெருநாளைக்கு கூட புத்தாடை வாங்க வசதி இல்லாமல், ஒரு ஆடை பெருநாளைக்கு வாங்கினால் 5 பெருநாள் 6 பெருநாள்களுக்கு அதை மாத்திரம் முடித்து கொடுத்து படித்து வைக்கின்றவர்கள் செய்து, எத்தனை ஆடம்பரங்கள், எத்தனை ஈர்வலயங்கள், எத்தனை கலாச்சாரங்கள், அனாச்சாரங்கள், அந்நிய கலாச்சாரங்களின் பேரில் அனாச்சாரங்கள், இதற்கு செலவழிப்பது சிறந்ததா? அல்லது அல்லாவிட சொல்லாம, அவருடைய வாப்பா இனத்திருந்த நோயில் நான் அவருக்கு துவா செய்வதற்கு ஒவ்வொரு வருடம் மட்டிட்டு போனேன், சொல்ல முடியாது, அவருக்கு மருந்து செய்தா என்ற கேள்வி வரும். நான் நோயாளியாக இருந்தேன், காட்ட வரவில்லையே, அல்லாஹ் கேட்பான், யாரா உனக்கு நோய் வருமா, உனக்கு நோய் வருமா, நீ தான் நோயை கொடுப்பவன், சுகத்தை கொடுப்பவன். இல்லை, இன்னும் அடியா நோயோடு இருந்தான், நான் பசியோடு இருந்தேன், சாப்பாடு தம்பியா, உனக்கு சாப்பாடா, உனக்கு பசியா, இன்னும் அடியான் பசியோடு தவித்தான், ஒரு நேரம் சாப்பிட்டால் மறுநேரம் சாப்பாடுலே, ஒரு நாளைக்கு சாப்பிட்டால் மறுநாள் சாப்பாடுலே, மாதத்துக்கு ஒரு தடவையில மாமிசத்தின் வாடகை அனுபவித்தான், வருடாந்தோறும் மரக்கரையிலே சாப்பிட்டு முடித்தான், தண்ணியும் பானுமாக செலவழித்தான், சம்பளம் சோரமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். நீ கோழியாக மீனாக ஆடாக மாடாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தியே, போய் எட்டி பாத்தியா இல்லையா? அவருடைய பாவத்துள்ளதான் பார்த்துக் கொண்டிருந்தேன் சொல்லி சொல்ல போக முடியாது, அப்படி போக முடியாது. எனவே பேசிக் கொண்டு போகலாம். நீண்ட கலை என்றும் பல மனுஷியாக பேச வேண்டிய கலை என்றும் பிரதானமான விடயங்களை முன்வைத்தேன். எனவே சமூகத்து பற்றடுங்கள், சமூகத்து பற்று, சமூக பற்று. பேனரிலும் போஸ்டரிலும் பேப்பரிலும் வெப்சைட்டிலும் தன்னுடைய போட்டோ, இங்கு எது செய்தார், அங்கு அது செய்தார், அங்கு அடிக்கல் நாட்டினார், இங்கு திறந்து வைத்தார் என்பதற்கல்ல, யாருக்கும் தெரியாமல் இறுதியா ஒரு நிமிடம் தான் தமிழ் சொல்கிறேன் இருக்க போகிறேன். இறுதியாக ஒன்றை சொல்கிறேன், மௌத்தாகின்ற பொழுது குடும்பம் அது மனைவி அது பிள்ளைகள் அது பெற்றோர்கள் அழுவார்கள், நண்பர்கள் அழுவார்கள், நமக்காக அடையாளம் தெரியாத 100 பேர் அழ வேண்டும், நமக்காக அடையாளம் தெரியாத 100 பேர் அழ வேண்டும். அழுதார்கள் ஒரு ஜனாதாவின் பல ஜனாதாக்கள் ஒன்றை சொல்கிறேன். அந்த சம்பவம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி நபியருடைய அந்த பரம்பரை வந்தவர்கள், அவர்கள் மரணித்து விட்டதும் கடலூர் மக்கள் வந்து ஏழை ஜனாதிகள் விடுதலைகள் எல்லோரும் அழுகிறார்கள், நோயாளிகள் கஷ்டமானவர்கள் அழுகிறார்கள். எப்படி அழுகிறீர்கள், குடும்பத்தை விட காரசாரமாக அழுகிறீர்கள், குடும்பத்தை விட கவலையாக அழுகிறீர்கள். இன்று வரைக்கும் எத்தனையோ வருடமாக கொஞ்சம் வசதி உள்ளவர்கள், எத்தனை வருடமாக கன்னிமணர்களே எங்களுடைய வீட்டு வாசலில் ஒரு மூடை இருக்கும், ஒரு வாரத்துக்கு தேவையான, ஒரு மாதத்துக்கு தேவையான அத்தியாவசிய உடற்பொருட்கள் தானியங்கள் இப்படியான காசல் இருக்கும். நேற்று மூத்தாகினார், அதற்கு காலை மூத்தாகினார், இப்ப எங்களுடைய அந்த இன்று அந்த மூடை அந்த பார்சல் வர வேண்டிய வீடுகளுக்கு வரவில்லை. யார் என்று பார்த்தால் அந்த மூடையை கொண்டு வந்து வைத்துவிட்டு போன கொடை வல்லலிவர்தான். ஜனாதாரை குளிப்பாட்டியவர்கள் சொல்கிறார்கள், குளிப்பாட்டுகின்ற பொழுது முதுகுப்புறத்திலே கருப்பு அடையாளம் இருந்தது, பணக்காரர் கருப்பை தூக்க ஆதரிக்கிறது, வாகனத்தை தடுத்துவதற்கு ஆதரிக்கிறது, சாப்பாடு சமைக்கு ஆதரிக்கிறது, பணக்காரர். அப்ப யாருக்கும் தெரியாதா, கோலையும் கூட கையால் கூட இல்லாமல் ஒவ்வொரு நாளும் மூடை தூக்கி தூக்கி பட்ட அடையாளம் என்று அடையாளம் கண்டார்கள். இப்படி அழகின்ற எத்தனை பேர் நமக்காக இருக்கிறார்கள். எனது கண்ணியமானவர்களே, பணத்தை வறுமை வங்கியில் முதலீடு செய்வோம், நிம்மதியாக கபரில் உறங்கலாம், கேள்வி கணக்கில்லாமல் சுருக்கம் போகலாம், சுராத்தல் முஸ்தகீமை மின்னல் வேகத்தில் கிடைக்கலாம், முத்து மேடைகள் இருக்கலாம், அரிசிக்கு கீழே இருக்கலாம், மற்றவர்கள் நம்மை தேடி தேடி வந்து இவர்களுக்கு உதவி செய்வது நல்லாவிட சிபார்த்தியை நமக்கிற மாறலாம். எனவே நாங்கள் நல்லாவுக்கு மகானுவத்தாளா உண்மையான முறையிலே பொருளாதாரம் ஈட்டி அலாதாக ஈட்டி மறுமை வங்கியிலே முதலீடு செய்கின்ற நன்மக்களாக நம்மை மாற்றுவானாக, ஏழைகளுடைய பாவங்களை மனுத்தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, உற்றார் ஒருவருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, போர் அம்சினிகள் மூமிகள் அனைவருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, கலவுக்கான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நேர்மையை தருவாயாக, பரோபகார தன்மையை தருவாயாக, நல்ல கொடைத்தன்மையை தருவாயாக, சேமித்து சேமித்து பெருமிதப்படுகின்றவர்கள் ஆக்காமல் செலவழித்து பெருமை அடைகின்றவர்களாக மாற்றுவாயாக, உலக்காக செலவழிக்கின்றவர்களாக்குவாயாக, அலாலான தொழில்களை இலகுபடுத்தி தருவாயாக, அலாம்பரை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக, வட்டியை விட்டு சுத்தப்படுத்துவாயாக, ஏமாற்றத்தை விட்டு சுத்தப்படுத்துவாயாக, திருட்டு அபகரிப்பு தொல்லைகளை விட்டு நம்மை சுத்தப்படுத்துவாயாக, அலாலாக சம்பாதித்து நீ விரும்புகின்ற சகல வழிகளிலும் செலவழிக்கின்ற பக்குவத்தை நமக்கு தருவாயாக, தீமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக.
The more lectures, visit SMU.